அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதனை தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் பின்னி படைத்திருக்கிறான். மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமான ஒரு வார்த்தை தான் அல் இன்சானும் மனிதன் எப்பொழுதுமே மறதிக்கும் தவறுகளுக்கும் இடையில் பின்னி படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. முக்கியமான விடயங்களை எல்லாம் மனிதர்கள் மறந்து விடுவார்கள். பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் தவறு செய்வார்கள். தவறு என்பது மனிதனால் நடைபெறக்கூடியது, நிகழக்கூடியது. மனிதனுக்கு மறதியும் இருக்கத்தான் செய்யும், மனிதன் மறந்துவிடக்கூடியவன். இந்த ரெண்டு விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனிலே வைத்திருக்கிறான். இந்த ரெண்டு கர்மத்தையும் மையப்படுத்தி மார்க்கத்தில் அடிப்படைகளில் ஒன்றிருக்கிறது. பல வகையான கடமைகள் அவர்களை விட்டு குறைக்கப்பட்டுவிடும், அல்லது அது அவர்களை விட்டு மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரு மனிதன் தொழ வேண்டும், மறந்து விட்டாரே தொழுகையை, அவருக்கு ஞாபகம் வந்ததும் அவர் தொழுது கொள்ளட்டும். ஒருவரை ஒருவர் தவறுதலாக ஒரு கொலை நடந்து விட்டது, ஒருவர் வேண்டுமென்று ஒருவரை கொலை செய்தால் என்ன தண்டனை அவருக்கு இருக்கிறதோ அந்த தண்டனை அந்த தவறுதலாக நடந்த கொலைக்கு கிடையாது. இவைகள் எல்லாம் அடிப்படைகள். மறதி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனிலே வைத்து இருக்கிறான். ஆனால் சில இடங்களில் மறதி நல்லது, சில இடங்களில் மறதி பாவமானது. ஒரு குர்ஆனை பாடமாக்கின ஒருவர் மறந்துவிட்டால் அது பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்பட்டிருக்கிறது. குர்ஆனை பாடமாக்கினேன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பாடமாக்கினேன், நல்ல நல்ல விடயங்களை எல்லாம் செவிமடுத்து பாடமிட்டிருக்கிறேன், ஆனால் அவைகளை மறந்து விட்டேன். மனிதனுக்கு தவறு, மனிதனுக்கு மறதி சில விடயங்களில் பாவம், அது கூடாது. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா, யா அல்லாஹ், நாங்கள் மறந்து விட்டால் எங்களுடைய மறதியை கொண்டு எங்களை தண்டித்து விடாதே. மறதியின் காரணமாக ஏற்பட்ட அநியாயம் விளைவுகளை வைத்து எங்களை தண்டித்து விடாதே. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதியில் ரப்பனா லா துஆஹிதுனா, எங்களை பிடித்து விடாதே உன்னுடைய வேதனை சோதனையை கொண்டு. இன்ன சீனா, நாங்கள் மறந்து விட்டால், நாங்கள் தவறு செய்து விட்டால், நாங்கள் தவறு செய்து விட்டால். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சில விடயங்களில் மறதி என்பது பாவம். தொழுது கொண்டிருக்கின்றோம், மறந்த நிலையில் தொழுகின்றோம், எந்த ஞாபகமும் இல்லை, உடம்பு விழுந்து எழும்புகிறது, அவ்வளவுதான் தெரியும், அதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது. சில விடயங்கள் இருக்கிறது கன்சர்ன் இல்லாம, மனிதனுடைய உணர்வுகள் இல்லாம நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவர் அவர் என்ன செய்வார் என்றால், வாகனம் போய்கொண்டிருக்கிற வேகத்திலேயே அவருக்கு பழக்கப்பட்டிருக்கிறதே அவர் கியர மாத்திக்கொண்டே இருப்பார். அவர் முதலாவது கியருக்கு போடுகிறேன், இரண்டாவது கியருக்கு மாத்துகிறேன், மூணாவதுக்கு மாத்துகிறேன், கிளட்சை மிரிக்குகிறேன் என்ற எந்த கன்சர்னும் உணர்வும் அவருக்கு கிடையாது. அவருடைய கையும் அவருடைய காலும் பழக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்துடைய பிக்கப், வாகனம் எவ்வளவு வேகமாக பிக்கப் ஆகிறதோ அவ்வளவுக்கு ஏற்ப அந்த கியரை அவர் உடைத்துக் கொண்டே போவார். அது சிலோவாக சிலோவாக வாகனத்துடைய கியருடைய பவரை கூட்டிக் கொண்டே போவார். அது அவர் நினைத்து செய்வதல்ல, அவருடைய உடம்பு அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையும் அப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் ஆகிவிட்டது. தக்பீர் கட்டி விட்டோம், தொழுது விட்டோம், சலாம் கொடுத்ததற்கு பிறகுதான் அநேகமானவர்களுக்கு ஞாபகத்தில் வருவது உண்டு, தொழுகை முடிந்து விட்டதா, எத்தனை ரக்காத்து தொழுதேன், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாரா, ஹசரத் இன்றைக்கு தொழுகையில என்ன ஓதினாரு? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட தொழுகையாளிகளை பார்த்து ஃபவைலுல் முஸல்லீன், அப்படிப்பட்ட தொழுகையாளர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். தொழாதவனுக்கு நாசம், அது ஏற்கனவே குர்ஆனில் சொல்லப்பட்டது. தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் ஹதமத்தீன், அது தெரிந்த விடயம். ஆனால் ஒரு கூட்டம் தொழுகிறது, அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக, அந்த தொழுகையை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹுவை மறந்த நிலையில் என்ன செய்கின்றோம் என்று தெரியாது. மறதி எந்த அளவுக்கு வந்துவிட்டது என்றால், தொழுகையில் அல்லாஹுவை நாங்கள் மறந்து விட்டோம். தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகின்றோம், தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கின்றோம், அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுத்தான் இங்கே வந்தோம். ஆனால் தக்பீர் கட்டிவிட்டால் அனைத்தும் ஞாபகத்துக்கு வருகிறது, கடந்த காலமும் ஞாபகத்துக்கு வருகிறது, எதிர்காலமும் ஞாபகத்துக்கு வருகிறது, நிகழ்காலத்தை மறந்து விட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், மறந்த நிலையில் தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். மறதி என்பது அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சில கர்மங்களில் தொழுகை, வணக்கம், இபாதாத்து நல்ல விடயங்களில் ஹராமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, பாவமான கர்மமாக இருக்கிறது. இன்னும் சில பகுதிகளில் மறதி என்பது வரவேற்கத்தக்கது, வரவேற்கத்தக்கது. மறதி என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாவிட்டால் உலகத்தில் மனிதன் கஷ்டப்படுவான். மறதி என்பது ஒன்று இல்லாவிட்டால் மனிதன் கஷ்டப்படுவான். இன்றைக்கு அப்படித்தான், குர்ஆன் ஞாபகத்தில் நிற்குதில்லை, குர்ஆன் ஞாபகத்தில் நிற்குதில்லை. ஒரு ஹராமான காட்சியை கண்டுவிட்டோம், பாதையோரமாக போகக்கூடிய ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்த்து விட்டோம், அது உள்ளத்திலிருந்து போகுதில்லை. கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து பாடமாக்குறோம் குர்ஆனை, அது உள்ளத்தில் நிற்குதில்லை. ஒரு பஸ் வண்டியில் ஏறி வாகனத்தில் பிரயாணம் செய்தோம், அந்த பஸ்ஸில் அந்த வாகனத்தில் போட்டிருந்த மியூசிக், இசை, அந்த பாடல், அது உள்ளத்தில் அப்படியே பதிவாகிவிட்டது, அது பதிவாகிவிட்டது. குர்ஆனை பாடமாக்க கஷ்டப்படுகின்றோம். பாடசாலைகளில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் பாடமாக்குவதற்கு, பரீட்சைக்கு ஆயத்தமாகுவதற்கு கஷ்டப்பட்டு பாடமாக்கினார்கள், பாடமாக்கி விட்டார்கள். பரீட்சை எழுதுவதற்காக வேண்டி அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து பரீட்சை பேப்பரை பார்த்ததும் பாடமாக்கினது ஞாபகத்துக்கு வருகிறது, ஆனால் பாடமாக்கியது வருகிறதில்லை. எனக்கு தெரியும் என்பது அவருக்கு தெரியும், ஆனால் எழுதுவதற்கு ஞாபகத்தில் அது வருகிறதில்லை. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சில விடயங்களை வாழ்க்கையில் நாங்கள் மறக்க வேண்டும். மறதி என்று சொல்லக்கூடிய ஒன்று வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த விடயத்தில் குடும்ப உறவுகளை பேணுவதற்கு, நட்புகளை வளர்ப்பதற்கு, சமூகத்தில் நல்லவர்களாக வாழுவதற்கு எங்களுக்கு மறதி என்பது தேவை. அதனால் தான் ஒரு கதையா கருத்தாக சொல்லுவார்கள், ஒரு கருத்தாக சொல்லுவார்கள், சில காயங்கள் மருந்தால் சரியாகிவிடும், சில காயங்கள் மருந்தால் சரியாகிவிடும், இன்னும் சில காயங்கள் மறந்துவிட்டால் சரியாகிவிடும். உடம்பில் ஏற்பட்ட ஒரு காயம் வைத்தியசாலைக்கு போய் மருந்து செய்தால் அந்த மருந்தை கொண்டு குணமாகிவிடும். குடும்பங்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், எங்களுக்கு மத்தியில், இனங்களுக்கு மத்தியில், சமூகங்களுக்கு மத்தியில், அமைப்புகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகளுக்கு மருந்து, அதை மறந்துவிட்டால் மருந்தாக மாறிவிடும். மறந்து விடுங்கள். ஆனால் குர்ஆனை மறந்து விடுகின்றோம், சகோதரர்கள் செய்த துரோகத்தை மறக்க முடியாமல் இருக்கிறது, மருமகளுக்கு மாமி செய்த துரோகத்தை மருமகளால் மறக்கவும் முடியாது, மாமியால் மறக்கவும் முடியாது. மாமியினுடைய ஜனாதாவை பார்த்துக் கொண்டும் மருமகளுக்கு அது ஞாபகத்துக்கு வருகிறது, இவள் இன்று மௌத்தாகிவிட்டால் ஆனால் இவள் செய்த அநியாயத்தை நான் மறக்கவில்லை.
www.acmyc.com.
மனிதனுக்கு மறதி என்பது குடும்ப வாழ்க்கையில் தேவை, உறவுகளை பேணுவதற்கு தேவை, சமூகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கு தேவை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதனை பற்றி கொஞ்சம் அவதானியுங்கள். குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வெறுமனே குர்ஆன் தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜகாத்தை பற்றி மட்டுமல்ல, மனிதர்களுடைய இமோஷன்ஸ், மனிதர்களுடைய உணர்வு பூர்வமான சிந்தனைகள், மனிதருக்குள்ளே இருந்து வெளியாகக்கூடிய பொறாமை, மனிதருக்குள்ளே இருந்து வெளியாகக்கூடிய குரோதம், மனிதனுக்குள்ளே இருந்து வெளியாகக்கூடிய தற்பெருமை, மனிதனுக்குள்ளே இருந்து வெளியாகக்கூடிய பிறரை அற்பமாக பார்க்கக்கூடிய பண்பு, சுபஹானல்லாஹ், பிறரை அற்பமாக பார்க்கிற பழக்கம் எல்லாவிடத்திலும் இருக்கிறது. உலமாக்களிடம் இருக்கிறது, பணக்கார வர்க்கத்திடம் இருக்கிறது. அனைவரும் ஒருவரை பார்க்கும் பொழுது அவரை குறைத்து மதிப்பிடுவது, அவரை குறைத்து பார்ப்பது, அவருடைய பழைய காலத்தில் நடந்த எந்த ஒரு நலவும் எங்களுக்கு ஞாபகத்தில் கிடையாது, ஆனால் அவருடைய கடந்த காலத்தில் நடந்த ஒரு சின்ன தவறை நாங்கள் பூகம்பமாக மாற்றி அதனை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருப்போம். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள், யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் அவர்களை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டி வரும், தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டி வரும். ஒரு கடலாசி துண்டு பாதையில் கிடக்கிறது, பாதையில் இருக்கிறது, அது என்னுடைய காலுக்கு கீழே பட்டிருக்கிறது, அதனை நான் அற்பமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதனை ஒரு குழந்தை எடுத்து பட்டமாக செய்து மேலே பறக்க விட்டுவிட்டால் அதே கடதாசி துண்டை நாங்கள் நிமிர்ந்து பார்க்க வேண்டி வரும். மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம் எத்தனையோ சகோதரர்கள், அற்பமானவர்கள், சொற்பமானவர்கள், அந்த அவர்களுக்கென்று எதுவுமே இருக்கவில்லை என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர்களை இப்பொழுது இப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது. இவர்களா, இவர்களா, யாரும் யாரையும் குறைத்து பார்க்காதீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் யாரை குறைத்து பார்த்தீர்களோ அவர்கள் உங்களை விடவும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த ஜட்மெண்டை கொடுக்கிற பவர் உங்களுக்கு கிடையாது. சொல்லிவிட்டம்மா மீண்டும் சொல்லுகிறான், பெண்களை பார்த்து. ஏனென்றால் இந்த நோய் பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த நோயினால் ஆண்களை விடவும் பெண்கள் பீடிக்கப்பட்டவர்கள், இந்த நோயினால் பெண்கள் சோதிக்கப்பட்டவர்கள் என்பதின் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்களை பற்றி விசேஷமாக சொல்லுகிறான், வலா நிசா உன் மின் நிசா இன் அசாய குன்ன ஹைரம் மின் குன்ன, சுபஹானல்லாஹ். பெண்களே, தாய்மார்களே, மாமியை குறைத்து பார்க்காதீர்கள், மருமகளை குறைத்து பார்க்காதீர்கள், பக்கத்து விட்டு பெண்ணை குறைத்து பார்க்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்களிடம் இருக்கக்கூடிய நலவுகளை, அவர்களுக்கு சொந்தக்காரனான அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கட்டம் வரலாம், வரும், வந்திருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை நீங்கள் எட்டி பார்க்க வேண்டி, நிமிர்ந்து பார்க்க வேண்டி வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனிதனுக்குள்ளே பல வகையான நோய் இருக்கிறது. அந்த நோயில ஒன்றுதான் நாங்கள் பழையவைகளை மறக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மன்னிப்பு என்பதை ஒரு வெறுமனே வாயினால் சொல்லக்கூடிய வார்த்தையாக மாற்றிவிட்டோம். மன்னிக்கு மன்னித்து விட்டேன். பெருநாள் தினங்கள் வந்துவிட்டால் ஒருவரை ஒருவர் முசாபஹா செய்து தக்கப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லி அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்வார்கள். ஆனால் பெருநாள் முடிந்ததற்கு பிறகல்ல, பெருநாளுடைய தினத்திலேயே ஒரு நயவஞ்சகத்தனமான செயல்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தி விடுவோம். இல்லை, ஏதோ எல்லாரும் செய்தாங்க, நானும் செஞ்சுட்டு போனேன், ஆனால் அவன் செய்ததை நான் மறக்க மாட்டேன், அவன் செய்ததை என்னால் மறக்க முடியாது. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களை, ஞாபகத்தை வச்சுக் கொள்ளுங்கள். குர்ஆன் என்ன சொல்லித் தருகிறது, குர்ஆன் என்ன சொல்லித் தருகிறது, நபிமார்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு எதற்கு குர்ஆனில்? வெறுமனே காலத்தை போக்குவதற்கா, ஒரு பயான் நிகழ்ச்சி செய்வதற்கா? குர்ஆன் சொல்லுகிறது, இவைகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொன்ன காரணம், அவர்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள், அவர்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக் கொள்ளுங்கள். எனக்கு சொன்னது மட்டுமல்ல, சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரே இடத்தில் குர்ஆனில் 18 நபிமார்களுடைய பெயரை சொல்லிவிட்டு, 18 நபிமார்களுடைய பெயரை கூறிவிட்டு கடைசியாக நபியை பார்த்து சொல்லுகிறான், சர்தாரே ஆலம், உங்களுக்கு இந்த நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி இருக்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை எல்லாம் குரானில் உரைத்திருக்கிறேன், குரானில் சொல்லியிருக்கிறேன், எதற்கு தெரியுமா? இவர்களை நீங்கள் உங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ளுங்கள், இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுமை காத்தார்கள், பொறுமை காத்தார்கள். எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, பிரச்சனைகள் வந்துவிட்டால் பதட்டம் அடைந்து விடுவோம், வசதி வாய்ப்பு வந்துவிட்டால் ஆடம்பரமாகி விடுவோம். பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் நினைத்தோம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எங்களுடைய சமூகம் திருந்திவிட்டது என்பதாக. அப்படிப்பட்ட அடக்கமான ஒரு சமூகம், கட்டுப்பாடான சமூகம், திருமணங்கள் எல்லாம் ஒரு சாதாரணமான எளிமையான முறையில், நாங்கள் மார்க்கம் விரும்பக்கூடிய முறை பிரகாரமான ஒரு திருமணம், அடக்கி வாசிக்கக்கூடிய பண்பு, பதிஞ்சு போக வேண்டும் என்ற சிபாத்து தன்மைகளுக்குரிய ஒரு சமூகமாக நாங்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் இருந்தோம். இப்ப அப்படி ஒன்று நடந்துச்சுதா? நடக்கவே இல்லையே. அன்றைக்கு பதட்டம், இன்றைக்கு ஆடம்பரம். கஷ்டம் வந்துவிட்டால் பதட்டம் அடைகின்றோம், வாழ்ந்து வேலை இல்லை, இந்த நாட்டை விட்டுவிட்டு வேற ஊருக்கு போய்விட வேண்டும், இதற்கு பிறகு எங்களுக்கு எதிர்காலம் கிடையாது என்று சொல்லியெல்லாம் எந்த வாயால பேசினோமோ, எந்த வாயால கலைத்தோமோ, இன்றைக்கு பேசி 2 மாசம் போக இல்லை, அது தலைகீழாக மறுவ நிற்குது. அப்படிப்பட்ட திருமணங்கள், அப்படிப்பட்ட வாகனங்கள், அப்படிப்பட்ட வீடு வாசல்கள், அப்படிப்பட்ட நடவடிக்கைகள். சுபஹானல்லாஹ், பிரச்சனை முடிந்து விட்டதா? ஊருக்குள்ள பிரச்சனைகள் முடிந்து விட்டதா? நாங்கள் நினைத்தோம் இதற்கு பிறகாவது இந்த சமூகம் இயக்கவாதத்தை விட்டுவிட்டு, ஜமாத்துவாதங்களை விட்டுவிட்டு, ஒன்று ஒற்றுமையாக நாங்கள் முஸ்லீம்கள் என்று வாழுவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இல்லை, இன்னும் இல்லை, இன்னும் இல்லை. பிரச்சனை பட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பெருநாளுடைய தினம் ஒரே பள்ளி வாசலில் ஒரு ஜமாத்து தொழுகை நடாத்திக் கொண்டிருக்கிறது, பெருநாளுடைய தொழுகை. இன்னும் ஒரு ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் குடும்பத்துடன், பெண்களுடன், சிறுவர்களுடன் அந்த பள்ளிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? இவர்களுடைய தொழுகை முடிந்து இவர்களுக்கு போனதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய தொழுகையை நடத்தாட்டுவோம். இதுதான் முஸ்லீம் சமூகத்துடைய நிலைப்பாடு. இன்று வரைக்கும் மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், உங்களுடைய ஜமாத் எந்த ஜமாத்தாகவும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது, அது உங்களுடைய தீர்மானம். இலக்கும் தீனுக்கும் அதற்குரிய அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், அதை நீங்க முடிவு செய்யுங்க, பிரச்சனை கிடையாது. எந்த ஆளி உங்களுக்கு விருப்பம், யாரை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எந்த மதுகவை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எந்த அகீதாவுடைய கோட்பாட்டை நீங்கள் பின்பற்ற வேண்டும், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அது இலாய்க்கராக, அதுல நிர்பந்தம் கிடையாது. ஆனால் நாங்கள் நிர்பந்திக்கிறோம் உங்களை, ஒன்றுபடுங்கள், ஒன்றுபடுங்கள், பிரிந்து போகாதீர்கள். வலா தனாஸு, பிரிந்து போகாதீர்கள். ஃபத்தஷலு, நீங்கள் உங்களுடைய தைரியத்தை இழந்து விடுவீர்கள், நீங்கள் குன்றி போய் விடுவீர்கள். குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் கலைக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், யூதர்கள் ஒரு நாளும் ஒன்றுபட முடியாது, ஒன்றுபட முடியாது கொள்கை அளவில். வக்காலத்தில் யஹூது லைசத்தில் நசாரா அலா ஷைன், வக்காலத்தில் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷைன். சுபஹானல்லாஹ். ஏனென்றால் எந்த நபியை கிறிஸ்தவர்கள், அவர்களுடைய நபி சையிதுனா ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதே நபியை நஊது பில்லாஹி மின்ஹா யூதர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு ஹராத்தில பிறந்த குழந்தை என்பதாக. இன்று வரைக்கும் அதுதான் அவருடைய கோட்பாடு, இன்று வரைக்கும் அதுதான் நிலைப்பாடு. ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எந்த விஷயத்தில்? முஸ்லீம்களை தாக்குவதில், முஸ்லீம்களுக்கு அநீதி இழைப்பதில். சுபஹானல்லாஹ். பல விடயங்களில் அவர்கள் ஒன்றுபடுகிறார்கள், கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களுக்கு மத்தியில், ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தில் ஒற்றுமையாக இருப்போமே என்று சொல்லி அந்த விடயத்தில் அவர் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் பாருங்கள், எத்தனையோ மதத்தை சார்ந்த சகோதரங்க வாழுகிறார்கள், எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள், ஒன்றாக வாழுகிறார்கள், கரைந்து போகாமல். பௌத்தர்கள் பௌத்தர்களாக, இந்துக்கள் இந்துக்களாக, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக, கரைந்து போகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? பதட்டம் அடைகின்றோம். ஏதாவது சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால், ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டு விட்டால், அப்படியே என்ன செய்ய, வாழ்ந்து வேலை இல்லை, வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் என்றெல்லாம் பதட்டம். எப்படிப்பட்ட வார்த்தைகள்! அதற்கு பிறகு கொஞ்சம் நிலைமை சரியாகிவிட்டது, ஏதோ நிலைமை சரியாகிவிட்டது என்பது போல எங்களுக்கு தென்படுகிறது. இப்ப எல்லாவற்றையும் மறந்து விட்டோம், ஒன்றுமே நடக்க இல்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்கள், அப்படி அல்ல. நாங்கள் நிதானமாக யோசிக்க வேண்டும். நாங்கள் வாழ்ந்துவிட்டு போவதல்ல, இந்த பூலகத்தை அடுத்த தலைமுறைக்கு அனந்தர சொத்தாக விட்டுவிட்டு போக வேண்டும். கடைகளை மட்டுமல்ல, வீடுகளை மட்டுமல்ல, உடைமைகளை மட்டுமல்ல, சொத்து செல்வங்களை மட்டுமல்ல, இந்த நாட்டில் அவர்களும் நாங்கள் தலை நிமிந்து வாழ்வதற்கு எங்களுடைய முன்னோர்கள் எப்படி களம் அமைத்து தந்தார்களோ, அதே போல எங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த நாட்டில் தலை நிமிந்து வாழ்வதற்குரிய களத்தை அமைத்துக் கொடுப்பது எங்களுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நபிமார்களுடைய வரலாறுகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிமார்களை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், இவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரே குளோபல் மெசேஜ், ஒரே செய்தி, ஒரே செய்தியை கொண்டு வந்து சமூகத்துக்கு எப்படி சொன்னார்கள், சமூகத்துக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒற்றுமை இருந்தது, ஆளுமை இருந்தது, சுபஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒன்றே கடைபிடியுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ், எங்களை ஒன்றுபட செய்து விடுவாயாக, எங்களை பிரித்து விடாதே, எங்களை சேர்த்து விடுவாயாக. நாங்கள் பிளவுபட்டு விட்டால் அல்லாஹுடைய பார்வையில மட்டுமல்ல, மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய பார்வையிலும் நாங்கள் அற்பமான மக்களாக மாறிவிடுவோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் மறதி என்பது குடும்ப வாழ்க்கையில் கட்டாயம் தேவை. குடும்ப உறவுகளை பேண வேண்டும். எல்லா பாவத்துக்கும் தௌபா செய்கின்றோம், அழுது அழுது தௌபா செய்கின்றோம். குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொண்டவர்கள் எப்படி தௌபா செய்ய போகிறார்கள்? சூரத்துர் ராஅத்ல, சூரத்துல் பக்கராவில், இன்னும் சில இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் லானத்து செய்கிறான், அல்லாஹ் லானத்து செய்கிறான். والذين يقطعون ما امر الله به ايوسل யாரையெல்லாம் நான் சேர்ந்து வாழும்படியாக சொன்னேனோ அவர்களை நீங்கள் பிரிந்து துண்டித்து வாழ்ந்தால் அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்று குர்ஆன் லானத்தை செய்கிறது. மது அறிந்தவன் மது போதையில் இருக்கும் வரைக்கும் பாவத்தாளி. ஜினா செய்தவன் அந்த ஜினாவுடைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் வரைக்கும் குற்றவாளி. குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொண்டவர்கள் காபாவைத்தான் வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய மண்ணறைக்கு முன்னால் போய் நின்று கொண்டு ஜியாரத்து செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கலாமை கையில் வைத்து பார்த்து ஓதிக்கொண்டிருப்பார்கள். மறந்து விடாதீர்கள், எந்த குர்ஆனை பார்த்து நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த வீட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறோமோ, எதற்காக வேண்டி கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறோமோ, அவர்களை பார்த்து மேல உள்ளவன் லானத்து செய்து கொண்டிருக்கிறான். உலாஇக்கு லஹும் லஅனத்து வலஹும் சூஉத் தார். நீங்க எந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்க போகக்கூடிய இருப்பிடம் மிக கெட்ட மோசமான இருப்பிடம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, வாழ்க்கையில் அனைவரும் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், அனைவரும் ஒரு பாவத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் குடும்ப உறவுகள் சீரற்ற பாவம். நட்பு, நண்பர்களை பற்றியுள்ள முஹப்பத்து, நண்பர்களோட இருக்கிற நெருக்கம், நண்பர்களோட இருக்கிற சகவாசம், நண்பர்களோட உரையாடக்கூடிய முறை குடும்பத்தில் கிடையாது. சகோதரர்களை கண்டால் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அன்பாக, அழகாக, உட்கார்ந்து உல்லாசமாக கதைக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், பறையக்கூடியவர்கள், சுகதுக்கம் விசாரிக்கக்கூடியவர்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு அழகான ஹதீஸ், மன் சர்ரஹு அய்யும் சத்தலஹு ஃபி ரிஸ்கிஹி, யாரு விரும்புறீங்களோ உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து செய்யப்பட வேண்டும், அபிவிருத்தி வேண்டும். என்னுடைய தொழில்ல, பிசினஸ்ல, கொடுக்கல் வாங்கல்ல, வியாபாரத்தில் யாருக்கு பரக்கத்து வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, வாழ்வாதாரம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்களோ, அவர்களும் நீண்ட நாட்கள் இந்த பூமிக்கு மேல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நல்ல ஆரோக்கியமான நிலையில் இந்த பூமிக்கு மேல வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறீங்களோ, உங்களுக்கு எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தையில் சொன்னார்கள், ஃபல்யஸில் ரஹ்மா, உறவுகளை சேர்ந்து வாழட்டும். உறவுகளை சேர்ந்து வாழட்டும். உறவுகளை சேர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ரெண்டு உதாரணம் சொல்கிறது, அதனை சொல்லி ஜும்மாவை முடிக்கிறேன். சகோதரர்களாக வாழும் பொழுது சகோதரர்களுக்கு மத்தியில் பொறாமை என்பது இருக்கத்தான் செய்யும், அது இல்லாமல் ஆக்க முடியாது. சகோதரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் குரோதம், பொறாமை என்பது இருக்கத்தான் செய்யும். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், இதனை நபியினுடைய மகன் மகன்மார்கள், பெண் குழந்தைகள், ஆனால் அவர்களுக்கு மத்தியில் பொறாமை இருந்தது. அந்த பொறாமையினுடைய விளைவு என்ன தெரியுமா? யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்டார்கள். இது எல்லா குடும்பத்திலும் இருக்கும். சூனியம் செய்வார்கள், கொலை செய்வார்கள், சூழ்ச்சி செய்வார்கள், காட்டி கொடுப்பார்கள், மொட்டக்கடிதம் எழுதி இன்கம் டாக்ஸ் சொல்லுவார்கள். சொன்னது யாருமல்ல, முஸ்லீம் நானா தம்பி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கிணமிப்பையும் இருக்கத்தான் செய்கிறது. அது கிணமாக மட்டும் இருக்க தேவையில்ல, அது போலீஸ் ஸ்டேஷனாகவும் இருக்கலாம், அது சிஐடி ஆபீஸாகவும் இருக்கலாம், அது இன்கம் டாக்ஸ் ஆபீஸாகவும் இருக்கலாம், அது கஸ்டமாக இருக்கவும் கஸ்டம்ஸாக இருக்கவும். மேலும் ஏதாவது கொண்டு போய் யூசுஃபை கொண்டு போய் கிணத்துக்குள்ள தள்ளிவிட்டது போல எத்தனையோ சகோதரர்கள் இன்றும் அவருடைய சகோதரரை கொண்டு போய் பாதாள குடிகளில் தள்ளிவிடத்தான் செய்கிறார்கள். தள்ளிவிட்டு வந்தார்கள். சும்மா தள்ள இல்ல, சும்மா எழுத இல்ல, கடிதம் சும்மா காட்டி கொடுக்க இல்ல, அடியோடு இல்லாமல் போக வேண்டும். யூசுப் அலை இஸ்லாத்தை கொண்டு போய் போடக்குள்ள சும்மா போட இல்ல, உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி விட்டுத்தான் போட்டார்கள். நிர்வாணமாக போட்டார்கள், ஒன்றுமில்லை. மேலாடையை கலட்டி விட்டார்கள், மேலாடையை கலட்டி விட்டார்கள். இது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அல்லாஹுடைய இறைநேசர்கள், அல்லாஹோட இருக்கமா நெருக்கமானவர்கள், அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டார்கள்? இது கதை சொல்லி ஒரு ஹுத்பாவை முடிப்பதற்கல்ல, பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அமலுக்கு தௌஃபீக் செய்தால் நானும் நீங்களும் பாக்கியசாலிகள். என்ன நடந்தது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போனார்கள்? அவர்கள் இப்படி பார்த்தார்கள், யூசுஃபை அற்பமாக பார்த்தார்கள், ஆனால் அல்லாஹ் நிமிர்ந்து பார்க்க வைத்து விட்டான். யாரையும் அற்பமாக பார்க்க வேண்டாம். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அற்பமாக குறைத்து மதிப்பிட்டார்கள், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி பார்க்க வைத்து விட்டான். அவர்களே சொன்னார்கள், யா அய்யுஹல் அஸீஸ் இன்னலஹு அபன் ஷைகன் கபீரா, பாப்பாவா அஸீஸ் என்று சொல்லி எந்த கிணத்துல கொண்டு போய் யூசுஃபை தள்ளினார்களோ அதே யூசுஃபை உயர்ந்து பார்த்து மரியாதையுடன் உரையாடக்கூடிய நிலைக்கு அந்த சகோதரர்களை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கடைசியாக யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிஸ்ரில் இருக்கிறாங்க, இந்த குர்ஆனுடைய ஆயத்து சூரா யூசுஃபுடைய 100வது ஆயத்து. நான் ஆசைப்படுறேன் இந்த ஆயத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் மனப்பாடமாக்கணும். இதனுடைய கருத்தை விளங்கணும். இது வீடுகளுக்குள் ஓதப்பட வேண்டும். அல்லாஹ்ட்ட கேளுங்கோ, இந்த ஆயத்துக்குரியவனாக இந்த கபருக்குள் நினைப்பிடி. அல்லாஹ் சூரா யூசுஃபுடைய 100வது ஆயத்து அல்லாஹ் சொல்லுகிறான், மிஸ்ர் நாட்டில் இருக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பலஸ்தீனகத்திலிருந்து கடைசி கட்டம் வாப்பா உம்மா 11 சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு வாப்பாவை சந்திக்க போறாங்க. இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் சிந்திக்க பார்ப்போம். இந்த மகன் 10 வருடங்களுக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து வாரா, அந்த தள்ளாடக்கூடிய வயதில் உள்ள உம்மா ஏர்போர்ட்ல கைத்து விமான நிலையத்தில் அந்த மகனை வரவேற்கிறதுக்கு காத்துக்கொண்டு கண்டதும் அவட கண்ணால கொற்ற கண்ணீர் என்ன சந்தோஷ கண்ணீர் தெரியுமா? என்ன கண்ணீர்? இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், தாய், 11 சகோதரர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆட்சி செய்றாங்க, நிதி நிர்வாகம் செய்றாங்க. அல்லாஹ் குர்ஆன் அப்படியே சொல்லுகிறான், அவருடைய சிம்மாசனத்தின் பக்கமாக வாப்பா உம்மா சகோதரர்கள் எல்லாரையும் அழைத்து உயர்த்தி அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் அந்த காலத்தில் இருந்த மரியாதை, அந்த காலத்தில் இருந்த முறை பிரகாரம் அவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் சாய்த்து சங்கை செய்தார்கள். சங்கை செய்தார்கள். முசாபஹா என்பது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதம். எங்களுக்கு மத்தியில முசாபஹா, நாங்க ரெண்டு கையை கொடுத்து முசாபஹா செய்வோம். ஒத்தர வரவேற்கணுமா, எங்களோட வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிய நாங்க ரெண்டு கையையும் கொடுத்து அவர்களை உள்ளுக்கு வரவே துக்கார வைப்போம். ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பௌத்த சகோதரிய வீட்டுக்கு போனா அவர்கள் ரெண்டு கையையும் சேர்த்து நெஞ்சோடு வைத்து அவர்கள் எங்களை வரவேற்பார்கள். எங்களை வணங்குவதல்ல, எங்களை வணங்குவதல்ல. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சமூகத்தில ஒருவரை வரவேற்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை பிரகாரம் தான் அவர்கள் எங்களை வரவேற்பார்கள். மறந்து விடாதீர்கள். ஆப்பிரிக்காவுக்கு போன ஒரு விதம், சவுதி அரேபியாவுக்கு போன இன்னொரு விதம், கத்தாருக்கு போன இன்னொரு விதம். ஒருவரை ஒருவர் வரவேற்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த முறை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய சகோதரர்களும் வாப்பா உம்மா வந்திருக்கிறாங்க அரண்மனை சிம்மாசனத்துக்கு. அந்த காலத்தின் முறை பிரகாரம் அவர்கள் சிரம் சாய்ந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தினார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை பார்த்து, வாப்பா நீங்களும் தாயும் 11 சகோதரர்களும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை தந்திருக்கிறீங்க, இது என்ன தெரியுமா? கால ஹாதா தஅவீலு ருயா மின் கபல், பாப்பா நான் சின்ன காலத்துல கண்ட கனவுடைய தாப்பரியம் தான் இருந்தாங்க. புரிஞ்சுகொள்ளுங்கோ, சில கனவுகள் வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்கு பல வருடங்கள் தேவைப்படும். இன்றைக்கு கண்ட கனவு நாளைக்கு வர தேவையில்ல, இன்றைக்கு கண்ட கனவு நாளைக்கு இல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மதர பிள்ளையாக இருக்கக்குள்ள கண்ட கனவனுடைய தாப்பரியம் சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வெளிப்பட்டது. நல்ல கனவு காணுங்கோ, நல்ல கனவுகள் காணுங்கள். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கால ஹாதா தஅவீலு ருயா மின் கபல் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், பாப்பா அமல்ல இல்லாத வாழ்க்கையில இல்லாத சில விஷயங்களை பேசும் பொழுது பயமாக இருக்கிறது. என்ன தெரியுமா சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் பார்த்து, பாப்பா என் ரப்பு என் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான், என் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான், இது அஹ்ரஜனி மின சிஜின், என்னை சிறையில இருந்து இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டான். நான் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில பெரிய ஒரு காலம் சிறையில வாழ்ந்தாங்க. சொன்னாங்க, வாப்பா நான் சிறையில இருந்த என்ன அல்லாஹ் அரண்மனையில கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு இந்த இடத்துல இந்த சிம்மாசனத்தில உங்களை கொண்டு வந்து எனக்கு முன்னால என்ன கண்ணியப்படுத்தி வைத்து விட்டாரே என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. கிணம் என்று சொல்ல இல்ல, சிறை என்று சொன்னாங்க. உலமாக்கள் கேட்கிறாங்க, ஏன் தெரியுமா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கிணம் என்று சொல்லாம சிறை என்று சொன்னாங்க? சிறையிலையும் வாழ்ந்தாங்க, ஆனா சிறைக்கு முன்னால கிணத்திலையும் இருந்தாங்க. சிறைக்குள்ள போறதுக்கு முன்னால கிணத்தில் இருந்தாங்க, சிறையில போனது தனிய போக இல்ல, இன்னும் சகாக்கள் இருந்தாங்க. சிறைக்கு போகக்குள்ள வாலிப பருவத்தில் போனாங்க, ஆனா கிணத்துக்குள்ள போனது யாரும் இல்ல, தனிய உடுப்பும் இல்ல, ஒரு மலரப்புள்ள சகோதரர்கள் கொண்டு போய் அப்படியே கசக்கி போட்டுட்டாங்க. இதை சொல்லணுமா, இதை சொல்லணுமா, வாழ்க்கையில் இதை சொல்லணும், நல்ல கஷ்டப்பட்ட இடத்தானே சொல்லணும். ஆனா அவர் அதை மறந்துட்டார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த கிணத்துடைய வாழ்க்கைக்கு ஞாபகம் இல்ல, ஏன் நான் மன்னித்து விட்டேன், என் குடும்பத்தை மன்னித்து விட்டேன், என் உறவுகளை மன்னித்து விட்டேன். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் எந்த சபையில இருப்பாங்களோ அந்த சபையில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணம் என்ற வார்த்தையை மொழி இல்லை. ஏண்டா கிணம் என்று சொல்லிவிட்டா யூசுப்புடைய சகோதரர்களுக்கு பழைய நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வர ஆரம்பித்து விடும். இஃபத்துல் லிசான், நாக்குடைய பத்தினித்தனம் இது, நாளுடைய பத்தினித்தனம் இது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, விரிவாக பேச வேண்டும், தேவையோட பேசுகிறேன், எனக்கு துவா செய்யுங்கள், இந்த பழக்கமுடையவனாக நானும் வாழ்ந்து மறுக்க வேண்டும். உரை நிகழ்த்தி விட்டல்ல, பயான் செய்து விட்டல்ல, இந்த இஃபத்துல் லிசான் பத்திரித்தனமான வார்த்தைகளோட மூத்தாக வேண்டும். இந்த முண்டையும் சொல்லி இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹும்மா ஃபர்தனா துனுபனா ரப்பனா லலன்னா என்று எல்லாரும் துவா கேட்பாங்க. அல்லாஹ் கேட்கிறான், யவா வாப்பா, நீ எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாய், நான் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தம், நீ எத்தனை பேரை வாழ்க்கையில மன்னித்திருக்கிறாய், நீ தர்மம் செஞ்சா உனக்கு நான் உண்ட பத்தாக்கி தருவேன், நீ இப்படி செஞ்சா அப்படி செய்வேன். அல்லாஹ் கேட்கிறான், எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாய், எனக்கிட்ட தௌபா செய்றாய், எனக்கிட்ட வந்து உண்ட பாவத்தை அல்லாஹ் மறைச்சிடி அல்லாஹ், நான் தெரியாம செஞ்சுட்டேன், இதை வெளிப்படுத்திடாதே அல்லாஹ், என்ன பதிய தாக்கிடாதே அல்லாஹ் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் எனக்கிட்ட துவா கேட்கிறாய், நீ எத்தனை பேரை மன்னித்திருக்கிறாய். அல்லாஹ்ட்ட சொல்லணும், அல்லாஹ் இந்த சகோதரர் நான் கண்டன் ஒரு பாவம் செய்ய நான் அதை மறைச்சிட்டேன் யா அல்லாஹ், அதே போல என்னை நீ மறைச்சிடியா அல்லாஹ், யா இவர் எனக்கு ஒரு அநியாயம் செஞ்சார் யா அல்லாஹ், அதை நான் மன்னிச்சிட்டேன் யா அல்லாஹ், அதை பொருட்டு வச்சு அதனுடைய பொருட்டால என்ன மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ஒரு மனிதனுடைய மானம் மதிப்பீடு செய்ய முடியாதது. சொத்து அடிச்சாங்க, வன் செயல்ல கடை பத்திச்சது, வாகனம் பத்திச்சது, வீடு பத்திச்சது, அதுக்கு மதிப்பீடு செய்யலாம், அதனுடைய லொஸ்ட மதிக்கலாம், மதிப்பீடு செய்யலாம். ஆனால் ஒருத்தருடைய மானம் மதிப்பீடு செய்யப்பட முடியாது. அது இந்த நாட்டு சட்டத்திலையும் அப்படித்தான். ஒருவருடைய மானத்தில் கை வச்சா அவருக்கு நஷ்டஈடு கேட்கலாம். ஒருத்தருடைய மானம் அவ்வளவு பெருசு, மானத்தில் கை வைக்க கூடாது. அன்னை ஆயிஷா சித்திகாவுடைய மானத்தில் கை வச்சாங்க, ஆயிஷா ஜினா செஞ்சுட்டாண்டு மக்கள் சொல் முனாஹிகீன்கள் சொன்னாங்க, சில நல்ல மக்களாலையும் தவறு நடக்கலாம் என்று சொன்னேன் ஜும்மாவுடைய ஆரம்பத்தில். நல்ல மக்கள் பதிலுடைய சஹாபாக்கள் அவர்களும் இந்த சோதனையில மாட்டிக்கொண்டாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல நல்லோரையும் அல்லாஹ் சோதிப்பான் போன்றோர்களை அல்லாஹ் சோதித்து விட்டான். அவர்களும் இந்த செய்தியை பரத்தினாங்க, யாருடைய மனைவி, யாருடைய மகளார், சுபஹானல்லாஹ், சோதனை அந்த அளவுக்கு வந்தது. 29 நாள் ஆகுது, சொல்யூஷன் இல்ல, குர்ஆனுடைய ஆயத் 29 நாளைக்கு பிறகு இறங்குது. இது ஒரு இட்டுக்கட்டு. சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அஸீம். இது ஒரு பகிரங்கமான பொய். இதில் எந்த உண்மையும் இல்லை. அல்லாஹ் மிக தூய்மையானவன். இன்னல்லதீன ஜாஊ பில் இஸ்தி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைரல் லக்கும் என்ற குர்ஆனுடைய ஆயத் அப்படி இறங்கிக் கொண்டு போகிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சந்தோஷப்பட்டாங்க. என் மகள் நிரூபதரியாக மாறிவிட்டால் என்று சொல்லிட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க. பப்ளிக்ல ஒரு சத்தியம் செஞ்சாங்க. அந்த சத்தியம் என்னாலேயும் நடக்கலாம், உங்களாலேயும் நடக்கலாம். அபூபக்கருடைய வாழ்க்கையை அல்லாஹ் வச்சு எனக்கும் உங்களுக்கும் புத்தி சொல்றான். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சத்தியம் செஞ்சாங்க. என்ன சத்தியம் தெரியுமா? ஏண்ட மகள்ட மானத்துல கை வச்சது யாரும் அல்ல, ஏண்ட சொந்த மாமியோட மகன் மிஸ்தஹ். இந்த மிஸ்தஹ் யாரு தெரியுமா? ஒரு வறிய சஹாபி, ஏழை மனிதர். அபூபக்கர் தான் செலவுக்கு பணம் கொடுக்கிறாரு, அபூபக்கர் தான் அவர் ஸ்பான்சர் இருக்கிறாரு. ஆனா யாருக்கும் தெரியாது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா உடைய வலது கை தர்மம் செய்து இடது கைக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பான்சர்ஷிப்ல, அப்படிப்பட்ட வருமானத்தில தான் இந்த மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு மைக்ரேட் ஆகி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர். அவர் பத்ருடைய சஹாபி. அப்படிப்பட்ட அபூபக்கருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரும் இந்த விஷயத்தில் சோதிக்கப்பட்டாரு. பொறுக்க முடியாம சத்தியம் செஞ்சிட்டாங்க. இதுக்கு பிறகு நான் மிஸ்தஹுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். நாங்களும் செய்கிறோம், நாங்களும் செய்கிறோம். தங்கச்சிக்கு இதுக்கு பிறகு கொடுக்க மாட்டேன். அவன் இப்படி செஞ்சிட்டா, தங்கச்சியிட மகன் இப்படி செஞ்சிட்டால், தாத்தட மகன் இப்படி செஞ்சிட்டான், என் மௌத்துக்கும் வரவானம். எங்கட வீட்டுல ஒன்றும் இல்ல. எத்தனையோ பள்ளி கட்டிப்பாங்க, எத்தனையோ மதரசாவுக்கு செலவழித்திருப்பாங்க, ஆனா குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. சொன்னாரு, இதுக்கு பிறகு செலவழிக்க மாட்டேன். சின்ன உலகத்தில் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருந்தது வானலோகத்தில் அங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தவன் ரப்புல் அருஷ், அருஷுடைய ரப்பு. ஜிப்ரீல் இறக்கி அனுப்பினான், ஓடுங்கள் போய் சொல்லுங்கள் போய். யாருக்கு? ஹஜ்ரத் அபூபக்கருக்கு. வலா யத்லி உலுல் ஃபளல் மின்கும் வஸ்ஸாதி ஐயது ஐயது உலுல் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் யஃபு. இதனை மன்னித்து விடுங்கள், இதனை மறந்து விடுங்கள். அலா துஹிப்புன அன் யஃபிர அல்லாஹு லக்கும். என்ன உங்கட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்க விரும்ப மாட்டீங்களா? இந்த ஆயத்தையும் பாடமாக்குங்க. இது சூரத்து நூறுடைய 22வது ஆயத்து என்று நினைக்கிறேன். அதை உலமாக்கள்கிட்ட போய் கேட்டுக்கொள்வோம். இந்த ரெண்டு ஆயத்தும் எங்கட பெண்கள் பாடமாக்க வேண்டும், எங்கட வாழ்க்கையில பாடமாக்க வேண்டும். ஓதுறதுக்கல்ல, பயான் செய்யறதுக்கல்ல, இன்னமத்திற்கு சொல்றதுக்கல்ல, நான் வாழ்றதுக்கு. அல்லாஹ் எனக்கும் நசீபாக்குவானாக. வல்யஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். அன்புக்குரிய சகோதரனே, குடும்ப உறவுகள் உலகத்தில் வாழ வேண்டுமா? ரெண்டு புத்தி. ஒன்றே, செய்த தவறுகளை மறந்து விடுங்கள், அதனை மன்னித்து விடுங்கள். Forget and forgive. ஒன்று forget, நாங்க மறந்துட்டோம், மன்னித்துட்டோம். மன்னிச்சுட்டு அர்த்தம் என்ன? அதை திருப்பி மறுவ பேச மாட்டோம். அவர் இன்னமொரு தவறு செஞ்சா அந்த தவறுக்கு இதை ரெண்டாக்க மாட்டோம். அது ஒரு தவறு தானது. அன்றைக்கும் ஒரு தவறு செஞ்சாரு, இன்றைக்கும் ஒரு தவறு செஞ்சிருந்தால் இன்றைக்கு செஞ்ச தவறு ஒன்று தான், அதையும் இதையும் சேர்க்க மாட்டோம். ஒன் பிளஸ் ஒன் இல்ல, அது ஒன். அதை நாங்க ஜீரோ வாக்கிட்டோம், அதை அழிச்சிட்டோம், அதை மறந்துட்டோம். அதனுடைய அதுக்கு சீல் பண்ணி அதை வச்சிருக்கிறோம். அது நாளை கியாமத்தில் தான் அது வெளிப்படும். ஒன்றே forgive and forget. ரெண்டாவது, உதவி செஞ்சிட்டு அதையும் மறந்துடுங்க. Give and forget. வாழ்க்கையில கொடுங்கோ, குடும்பத்துக்கு கொடுங்கோ, சாட்சிக்கு கொடுங்கோ, சகோதரிக்கு கொடுங்கோ, வீட்டை கட்டி கொடுங்கோ, வாகனம் வாங்கி கொடுங்கோ, அவங்க பிள்ளையுடைய படிப்புக்கு உதவி செய்யுங்கோ, கல்யாணத்துக்கு உதவி செய்யுங்கோ. உங்களை மன்னிக்க மாட்டாங்க நிச்சயமாக. அது இயல்பு அப்படித்தான், அதுதான் உங்களுக்கு சோதனை. நீங்க மன்னிச்சாலும் சரி, நீங்க மணிக்கட்டும் சரி, உங்களோட கல்யாணத்துக்கு நான் தான் உதவி செஞ்சேன், ஆனா எனக்கு கல்யாண காடு வர இல்ல, பிரச்சனையே இல்ல, நான் உதவி செஞ்சது உங்களுக்காக வேண்டி அல்ல, எனக்கு சொத்தை தந்த அல்லாவுக்காக வேண்டி. அந்த ரப்பு எனக்கு சொல்லிட்டா போதும், அந்த ரப்புடைய பொருத்தம் எனக்கு கிடைச்சிட்டா போதும், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. இந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹ் துணை புரிவானாக. சில காயங்கள் மருந்தால் சரியாகிவிடும், இன்னும் சில காயங்கள் மறந்து விட்டால் சரியாகிவிடும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீ